வணக்கம் டாக்டர் ஆனந்த் சுருளிராஜ் அவர்களே.
வணக்கம்.
நமது சமூக மக்களிடையே காது பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு எப்படி உள்ளது என்று முதலில் சொல்லுங்களேன்.
நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காது குடையிற பழக்கம் இருக்கும். அதுல காதுல வந்து காது அழுக்கு சேரும். சில சமயத்துல வெளிக்காது காதுல துவாரத்துல அழுக்கு சேரும். அதை எடுக்கிறதுக்காக தான் காது குடைவார்கள். காது குடையிறதுல சில சமயம் இயர்பட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை யூஸ் பண்ணுவாங்க. சில சமயத்துல ஹேர் பின் இல்லைன்னா கோழியோட இறகு இதெல்லாம் கூட வச்சு உபயோகிப்பார்கள். ஆனா காது அழுக்குங்கிறது என்னது? இப்ப வெளிக்காதுல சில சுரப்பிகள் இருக்கும். அதுல இருந்து சுரக்கக்கூடிய திரவமானது நாளடைவுல காது அழுக்காக மாறிவிடுகிறது. அந்த வெளிக்காதோடைய அந்த குழாயானது அந்த காது அழுக்கு தானாகவே வெளியே வரக்கூடிய அளவில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து காது அழுக்கு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் அதுவாக வெளியே வந்துடும். யாருமே காது குடையது கிடையாது குழந்தைங்களில். ஆனால் வயசானதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் அது ஒரு பழக்கம் ஆரம்பிச்சு அதையே வழக்கமாக்கியிருக்காங்க நிறைய பேர்.
காதை சுத்தம் செய்வதற்காக காது குடைவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் பற்றி சொல்லுங்களேன் டாக்டர்.
இப்போ காது குடைவதற்கு இந்த இயர்பட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நார்மலாக வந்து மெடிக்கல் ஷாப்பில் அதாவது மருந்து கடைகளில் பேக்கேஜை தான் வரும். ஒரு பேக்கேஜில் 50-100 வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு பேக்கேஜை பிரிச்சு ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நாளைக்குள்ள அதை நம்ம உபயோகப்படுத்தி முடிக்கணும். அப்படி இல்லாட்டினா இப்போ ரொட்டிலெல்லாம் வரக்கூடிய ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கண்ணுக்கே தெரியாத ஃபங்கஸ் வந்து அந்த இயர்பட்ஸில் ஒட்டிக்கும். 10 நாளைக்கு மேலே அதை உபயோகப்படுத்தினா அது காதில் குடையும் போது அந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் உள்ளே போய் அதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது தவிர அந்த காது குடையும் போது கொஞ்சம் அழுத்தமாக குடைஞ்சாங்கன்னா அந்த வெளிக்காதில் இருக்க சருமமானது ரொம்ப மென்மையான சருமம், அதில் சில பிளவுகள் ஏற்பட்டு கிருமிகள் உள்ளே போய் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா என்றக்கூடிய வியாதி வந்துடும். சில சமயம் ரொம்ப ஆழமா போய் உபயோகிச்சாங்கன்னா அந்த காது சவ்வு அது பழுதாகி அதுலேருந்து சீல் வந்து காது கேட்காம கூடிய வாய்ப்பும் உண்டு.
காது குடைவதே கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படி என்றால் காதுகளை எப்படி சுத்தம் செய்வது?
இப்ப சில பேருக்கு காது அழுக்கு கொஞ்சம் நிறையவே வழக்கத்து அதிகமாகவே வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் ஆயில் இல்லை மருந்து கடையில் விற்கக்கூடிய வேக்ஸ் சால்வ் இல்லைன்னா செருமால் அந்த மாதிரி ட்ராப்ஸ் இருக்குது, அதை உபயோகப்படுத்தினாலே அந்த அழுக்கு நாளுடைய வெளியே ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு தானாகவே வெளியே வந்துடும். அப்படியும் வெளியே வரவிட்டால் உங்கள் மருத்துவரை அணுகினார்கள்னா நீங்கள் அவர்களுக்கு வந்து சில கருவிகள் மூலம் அதை ஈஸியாக வந்து அவங்க வெளியே கொண்டு வந்துட முடியும். இதை நீங்கள் காது நீங்கள் ஏற்படுத்தி யூஸ் பண்ணுறதுனால அந்த காது அழுக்கை மேன்மேலும் ஆழமாகத்தான் போய் அடைச்சிக்குமே தவிர வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு.
நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா காதுல இருக்க அழுக்குகள் தானாகவே வெளியே வந்துவிடும், அப்படி வராமல் உபத்திரவமாக இருப்பவர்கள் இதுகளை பாவிக்கலாம் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்ததாக காது குடைவது மட்டும்தான் நமது காதுக்கு ஆபத்தா அல்லது வேறு வகையிலும் நமது கேட்கும் திறன் பாதிக்க வாய்ப்புள்ளதா?
இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐபாட் யூஸ் பண்ணுவாங்க இல்ல மியூசிக் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வச்சு கேட்பாங்க. இப்ப ஒலி அளவு வந்து 90 டெசிபல்க்கு மேல போகும்போது அந்த உள்காதில் இருக்கக்கூடிய நுண்மையான காக்லியான்னு சொல்லுவாங்க அதில் போய் பாதிப்பு ஏற்படும். அப்படி பாதிப்பு ஏற்படும் போது அவருடைய கேட்கும் திறமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே 100 டெசிபலுக்கு மேலே போகும்போது ஈவன் கொஞ்ச நேரம் கேட்டால் கூட அந்த காக்லியாவில் இருக்கக்கூடிய அந்த உள்காதில் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு காது செவிடாகி போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால தான் இப்போ ஐபாட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போதோ ஒலி அளவை கொஞ்சம் சற்றே குறைவாக வைத்து கேட்பது நல்லது. இப்போ சில பேர் வந்து இப்போ புல் வெட்டுறதுக்கு இந்த கருவிகள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க இயர் மஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இயர் ப்ரொடெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணணும்.
இப்போ நீங்கள் இயர் மஃப் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. அப்போது சில சந்தர்ப்பங்களில் ஒரு இயர் மஃப்பை வந்து நிறைய பேர் பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல நாங்கள் வந்து ஹெட்ஃபோனில் வந்து காதுக்குள்ளேயே போட்டு கேட்குற ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அப்போ அதுகளை வந்து மாற்றி பாவிக்கலாமா?
காதுக்குள்ளேயே போடக்கூடிய அந்த ஹெட்ஃபோனை வந்து மற்றவங்க பாவிக்க இயலாது, பாவிக்கவும் கூடாது. ஏன்னா அதில் சில நுண்ணுயிர்கள் அதாவது கிருமிகள் இருக்கலாம், அது ஈஸியாக வந்து தொற்று வியாதிக்கு நீங்களே வழிவகுக்கிறீர்கள். அதனால் வந்து நீங்கள் உள்காதில் பொருத்தக்கூடிய அந்த இயர்மஃப்ஸை வந்து நீங்கள் தனி ஒரு மனிதன் தான் யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது வெளியே போடக்கூடிய அந்த இயர்மஃப்ஸை வந்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஆல்கஹால் வைப்ஸ் வச்சு நல்லா துடைத்து விட்டு யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தொற்று வியாதியெல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி.
அடுத்ததாக டாக்டர், நம் குழந்தைகளுக்கு காதுகளில் வரும் உபாதைகள் மற்றும் அதில் நாம் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன்.
இப்ப குழந்தைங்களுக்கு வந்து காது கேட்காம போறதுங்கிறது வந்து ரெண்டு வகையா வந்து வரலாம். ஒன்னு பிறவிலேயே காது கேட்காம போகலாம். அதுக்கு முக்கிய காரணம் தாய் கருவுற்று இருக்கும்போது அவர்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி கொஞ்சம் கிருமிகள் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா பிறந்த குழந்தை வந்து கொஞ்சம் கேட்கும் திறன் கம்மியா இருக்கும். சில பேருக்கு வந்து கேட்கும் திறன் சுத்தமாவே இருக்காது. அவர்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து அவர்களுக்கு கேட்கும் திறனை திரும்ப பெறலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பிறந்த உடனே அவர்களுக்கு நியோனேட்டல் ஹியரிங் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு காது கேட்கற திறன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா சில சமயங்கள்ல பிறந்த உடனே கேட்க குழந்தை நல்லா கேட்கும், ஒரு ரெண்டு மூணு வயசு ஆன பிறகு காது கேட்கற திறமை கொஞ்சம் கம்மியா போயிடும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்கும், அதை பெற்றோர்கள் நிச்சயமா கவனிக்கணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த அடிமாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சதைப்பகுதி மூக்கின் பின்னாடி இருக்கும், அதுக்கு சற்றே தடிமனாக இருக்கும் போது அவர்களுக்கு காது கேட்கற திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காது செவிப்பறை அதாவது நடுக்காதிலிருந்து மூக்கின் பில்லானில் உள்ள பகுதிக்கு ஒரு சின்ன குழாய் மாதிரி சென்றடையும், அது பேர் ஈஸ்டேஷன் டியூப் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். இந்த அடிநாட் சதைப்பகுதி கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஈஸ்டேஷன் டியூபில் அடைப்பு ஏற்படும். அப்படி அடைப்பு ஏற்படும் போது அதை நடுக்காத செவிப்பறையில் நீர் கோர்த்து கொண்டு அதனால் அவர்கள் கேட்காமல் கேட்கும் திறன் பாதிக்கப்படும்.
அவ்வாறே இருக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் பேசும் திறனும் பாதிக்கப்படுமா டாக்டர்?
ஆமா, இப்ப முக்கியமான அறிகுறிகள் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சரியா மூக்கில் மூச்சு விட கஷ்டப்படுவார்கள். அதனால அவங்க தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவங்க வாயை திறந்து வைத்துக் கொண்டே தூங்குவார்கள். மூக்கிலிருந்து தொடர்ந்து சளி வந்து கொண்டே இருக்கும். அது ஆன்டிபயாட்டிக் போட்டா கூட அந்த மாதிரி சளி வந்து அந்த அளவுக்கு சரியா கேட்காது. அவர்களுக்கு கேட்கும் திறன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுடைய பேச்சும் சரியா இருக்காது. இந்த மாதிரி அறிகுறிகள் உள்ள குழந்தைகளுக்கு உடனே வந்து ஒரு மருத்துவரை பார்த்து டெஸ்டுகள் பண்றது பெட்டர். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த அடிநாட் சதைப்பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி விடுவதன் மூலமும் அந்த நீர் கோர்த்து கொண்டிருப்பதை நாம் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை கிராமட் என்று சொல்லுவார்கள், அந்த கருவியை பொருத்துவதன் மூலம் அவர்களுடைய கேட்கும் திறனை மற்ற குழந்தைகளுக்கு போல மறுபடியும் நார்மலான நிலைமைக்கு வந்துவிடும். கிராமட் என்பது ஒரு நாலிலிருந்து ஒரு ஆறு மாதங்கள் வரை அது காதுச்சு அதாவது சவ்வில் பொருத்தப்படும். அது நாலு மாதங்கள் கழித்து அதுவாகவே வெளியாகும் வடிவில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆறு மாதம் கழித்து அவர்களுக்கு அந்த கேட்கும் திறன் எல்லாம் சரியான பிறகு அது வெளியே வந்துவிடும் அதுவாகவே.
நல்லது டாக்டர், காதுகளை பராமரிப்பது குறித்து மிகவும் உபயோகமான தகவல்களை அறிய தந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.